இப்படி போன வகுப்புல பார்த்தது போல வேறு உடம்பு எடுக்கிற போது இப்ப மனிதர்கள் மனிதர்களாகத்தான் பிறப்பார்களா அல்லது வேறு பிறவிக்கு செல்லுவார்களா? ஏழு வகை பிறவி சொல்லப்படுகிறது. தாவரம், ஊர்வன, நீர்வாழ்வன, பறவை, விலங்கு, மனிதர், தேவர், ஏழு. தாவரம், ஊர்வன, ஊர்கின்ற புழுப்பூச்சிகள், தாவரம், ஊர்வன, நீர்வாழ்வன, மீன் போன்றவை, நீர்வாழ்வன, பறவை, விலங்கு, மனிதர், தேவர் என்ற ஏழு வகையான பிறவிகள். இந்த உயிரானது இந்த ஏழு வகையான பிறவிகளிலும் மாறி மாறி செல்லும். மனிதராக பிறந்தவர் விலங்கு கதியை அடையலாம், விலங்காக பிறந்தது மனித நிலைக்கு உயரலாம். ஆனால் சிலர் அதை ஒப்புக்கொள்ளாமல் அந்தந்த உயிர்கள் அந்தந்த பிறவியிலேயே மீண்டும் மீண்டும் பிறக்கும் என்று கூறுகிறார்கள். அதை மறுக்கிறார் அருளந்தி சிவம். மாறி பிறத்தல் உண்டு, அச்சு மாறுதல், அச்சு மாறுதல் என்று அதற்கு பெயர். அச்சு என்றால் பிறப்பு வகை, அந்த பிறப்பு வகை மாறுவது உண்டு. சங்கமம், தாவரங்கள், சங்கமம் என்றால் இயங்குகிற உயிர்கள், இயங்குகிற எல்லா உயிர்களும் சங்கமம். தாவரங்கள் ஒரே இடத்திலே நிற்கின்றவை, மரம், செடி, கொடி முதலியவை தாவரங்கள். சங்கமம், தாவரங்கள் தத்தம் கண்மத்துக்கு ஈடாக அங்கு உரு யோனி மாறும், உடம்பும் பிறவியும் மாறும். அடுத்து அந்த அச்சு மாறாது என்கின்றவர்களை மறுக்கிறார். அச்சு மாறாது எண்ணில், அச்சு மாறாது இங்கு எண்ணில், அதை மறுக்கிறார். இப்போ இங்கு இந்த உலகத்துல, பூ உலகத்துல ஒருவர் புண்ணியம் செய்கிறார். அந்த புண்ணியத்தின் பயனாக அவர் என்ன இன்பத்தை நுகர்கிற இடம் எது? சொர்க்கலோகம். அங்கேயும் இந்த மனிதர் உருவத்தில் தான் போவாரா? சொர்க்கலோகத்துக்கும் மனித வடிவத்திலே தான் போவாரா? நீ சொல்றபடி பார்த்தால் அச்சு மாறாது என்றால் மனிதர் மனிதராகத்தானே பிறக்க வேண்டும். ஆக புண்ணியத்தின் பயனை அனுபவிப்பதற்கு மனித உடம்போடு போவாரா என்று கேட்கிறார். இங்கு மானுடர் இயற்றும் புண்ணியத்து இன்ப ஈட்டம், மானுடர் இயற்றுகிற புண்ணிய செயலினுடைய இன்பப் பயனை ஈட்டம்னா கூட்டம்னு அர்த்தம். இன்ப மிகுதி, இன்ப ஈட்டம் எப்படி நுகர்வார்கள்? அங்கு வான் சுரர்களாயோ, சுரர்ன தேவர், தேவர்கள் உடம்பெடுத்து நுகர்வார்களா அல்லது நரர்களாய் அருந்துவாரோ என்று கேட்கிறார். அடுத்த பாட்டுல அதே கருத்து தொடர்கிறது. நரர்களாய் துய்ப்பார் என்னில், சொர்க்கலோகத்திலையும் இந்த மனித உடம்போடு போய்த்தான் அனுபவிப்பார்கள். நரர்களாய் துய்ப்பர் என்றால் நரற்பதி சுரர் உலகம். அதை எப்படி மறுக்கிறார்? நரற்பதினா மனிதர்கள் வாழ்கின்ற இடம்தான் எப்படி ஆகிறது? தேவர்கள் உலகமாக ஆகிறது. அது எப்படி பொருந்தும்? தேவரோகத்துல தேவர் மட்டும்தானே இருப்பார்கள், மனித உடம்பிலே எப்படி இருக்க முடியும்? நரற்பதி சுரர் உலகம் அல்லது சுரர்களாய் துய்ப்பர் என்றால் அது எதை காட்டும்? சொன்ன அச்சு மாறும். ஆக மனிதர்கள் தேவர்களாக போய்தான் அங்கே அந்த சொர்க்க இன்பத்தை அனுபவிப்பார்கள் என்றால் அங்கே அச்சு மாறிவிடுது. மனிதர்கள் தேவர் உடம்பை எடுத்து தான் அனுபவிப்பார்கள், சொன்ன அச்சு அழியும் ஆகும். ஆதலால் சுரர்களாய் தேவர்களாய் பலன்கள் துய்த்து தாம் இங்கு தோன்றும் போது, மறுபடியும் பூமிக்கு வருகிற போது எப்படி வருவார்கள்? இந்த உலகத்துக்கு ஏற்ப நரர்களாய் பிறப்பர். ஞாலத்து அமரராய் நன்னிடாரே, இந்த பூலோகத்துக்கு அவர்கள் பிறக்கிற போது தேவர்களாக வருவார்கள். அமரராய் நன்னிடாரே, அப்படி தேவர்களாக வந்தால் அவர்கள் பெரும்பாடுபடுவார்கள். இப்ப இந்த கடவுள் சிம்மாலம் காட்டுவார்கள் படங்கள், கடவுள் மனிதராக வந்தால் கடவுளும் கந்தசாமி பிள்ளையும்னு ஒரு கதை எழுதியிருக்கிறாரு. கடவுளும் கந்தசாமி பிள்ளை யாரு யாரு எழுதினது? புதுமை பித்தன். புதுமை பித்தன் எழுதிய ஒரு கதை. அவர் கடவுள் இந்த பூலோகத்துக்கு வந்து அந்த கந்தசாமி பிள்ளையோட உரையாடு அதே கருத்தை அடுத்து தொடர்கிறார். வண்டுகளாகி மாறும் மயிர்குட்டி. இந்த உடம்புல எல்லாம் இந்த ரோமமா இருக்குமே, மயிர்களாக இருக்குமே, அது என்ன பூச்சி? உடம்பு முழுதும் கம்பளி பூச்சி தான் மயிர்குட்டிங்கிறார். கம்பளி பூச்சி, அந்த கம்பளி பூச்சி தான் வண்டாக பின்னாலே மாறுது. தொடக்கத்துல கம்பளி புழுவாக இருந்து வண்டுகளாக மாறுகின்றன. வண்டுகளாகி மாறும் மயிர்குட்டி. பிறகு இன்னொரு உதாரணம் இந்த ஒரு குளவி வேட்டுவன் என்ற பெயரை உடைய ஒரு குளவி, அது புழுவாக தான் இருக்கும். தொடக்கத்துல புழுவாக இருந்து அது படிப்படியாக அந்த குளவியாக மாறும். ஆனால் அந்த காலத்துல என்ன நம்பினார்களாம், அந்த தாய் குளவி தன்னுடைய இறைக்காக ஒரு புழுவை தூக்கி கொண்டு வந்து அதை கொட்டி கொட்டி தன்னை போல குளவியாக மாற்றுகிறது என்ற ஒரு பழைய அந்த காலத்து நம்பிக்கை. இது சிவஞான போதத்திலேயே வருது. சிவஞான போதத்திலேயே இந்த கருத்து அதை சொல்லுகிறார். அது மற்றோர் செந்து ஜந்துங்கிறம்ல, மற்றோர் உயிர், மற்றோர் செந்து வண்டைய உருவந்தானே. அந்த புழு என்ற அந்த வடிவம் எப்படி மாறுகிறது? வேட்டுவனாய் பிறக்கும். வேட்டுவன் என்ற குளவியாக மாறும். புழு குளவியாக மாறுகிறது. கம்பளி பூச்சி வண்டாக மாறுகிறது. கண்டுகொள், இதிலிருந்து நீ தெரிந்து கொள்ளலாம், யோனி எல்லாம் கண்மத்தால் மாறும் என்றே கொண்டன சமயமெல்லாம். எல்லா சமயங்களும் இதை ஒப்புக்கொள்ளுகிறார்கள். அதாவது பிறக்கிற போது அச்சு மாறி பிறக்கும் உயிர்கள் என்று எல்லா சமயத்தாரும் சொல்லியிருக்கிறார்கள். நீ இதை எங்கே படித்தாய் இந்த கருத்தை என்று அடுத்த வரி வரும். கொண்டன சமயமெல்லாம் இச்சொல் நீ கொண்டது எங்கே? உன்னுடைய கருத்தை எங்கே இருந்து பெற்றாய்? எந்த நூலிலே இப்படி சொல்லவில்லையே. இச்சொல் நீ கொண்டது எங்கே? அடுத்து அகலிகை கல்லதானாள். அகலிகை கல்லாக உருமாறினாள். அரி திருமால் பல பிறவியானான். என்ன பிறவி? திருமால், மச்சாவதாரம், கூர்மாவதாரம், வராக அவதாரம் என்று விலங்கு போன்ற பிறவிகளெல்லாம் எடுத்திருக்கிறாரே. அரி பல பிறவியானான். பிறகு பகலவன் குலத்தில் தோன்றி சூரிய குலத்திலே வந்த ஒரு சோழ அரசன், சோழன் செங்கணான், கோச்செங்கணான். அவன் முந்தின பிறவில யாராக இருந்தான் தெரியுமா? யாரா? யானையா? ஒரு சிலந்தி. அது என்ன செய்தது? சிலந்தி அந்த சிவலிங்கத்திற்கு மேல இலை தலையெல்லாம் விழாமல் வலை பின்னியது சிலந்தி. அந்த புண்ணியத்தினாலே அரச குலத்திலே பிறந்ததான். அதான் பகலவன் குலத்தில் தோன்றி, அதான் சோழர் குலத்திலே தோன்றி பாறலாம் முழுதுமாண்டு நிகரிலா அரசனாயிற்று சிலந்தி. இன்னொரு உதாரணம், நீடு உலகம் போற்ற. பாட்டுக்கள் எல்லாம் அப்படியே எளிமையாக விளங்க முடியாதானே இருக்கு பாட்டுக்கள் எல்லாம். அந்த சிவஞான போதத்துக்கு இதுக்கு என்ன வேறுபாடு என்றால், சிவஞான போதம் ஒரு பலாப்பழத்தை போல, அதை அறுக்க வேண்டும் கத்தியினால, அந்த நார்களை எல்லாம் பிரித்து ரொம்ப பாடுபட்டு அதை அந்த சுளையை எடுக்க வேண்டும். அவ்வளவு சிரமமானது சிவஞான போதத்தை விளங்கிக் கொள்வது. நம்முடைய சிவஞான சித்தியார் வாழைப்பழம் போல தோலை உரிக்காமலே விழுங்கலாம். அப்படிப்பட்ட பாட்டுக்கள். எனவே நீடு உலகம் போற்ற சகமதில் எலிதான். எலி என்ன செய்தது? அந்த அணைகின்ற தருவாயிலே இருந்த அந்த சுடரை, அந்த திரியை தன்னுடைய தற்செயலா அது வேண்டுமென்றா செய்தது? அதுவும் தண்ணி தன் தற்செயலாக நிகழ்ந்தது. அதனுடைய வால் அந்த திரியை தூண்டியது. அதற்கு பெரிய பயன், மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்தார். சகமதில் எளிதானன்றோ மாவலி ஆய்த்து, ஆய்த்துனா ஆயிற்றுன்னு அர்த்தம், மாவலி ஆயிற்று. ஆக இவையெல்லாம் எதற்கு உதாரணங்கள்? அச்சு மாறி பிறக்கும் என்பதற்கு. உடனே அந்த அச்சு மாறாத கொள்கை உடையவர், அச்சு மாறாது என்று கூறுகிறவர் இதை மறுக்கிறார். இவரை அவருடைய பேச்சு முதலிலே தொடங்கு. அடுத்த பாட்டுல அவர் என்ன சொல்லுகிறார்? செப்பினாய் பிணாய் மாற வேறு சிலர் விதியாலே. சிலருடைய, அதாவது இந்த திருமால் பல பிறவிகளை எடுத்தாரே, அதற்கு என்ன காரணம் தெரியுமோ? திருமால் பல அந்த அவதாரம் எடுத்ததற்கு என்ன காரணம்? அது ஒரு முனிவருடைய சாபம், சாபத்தினால. அதை வைத்துக் கொண்டு அந்த அவர் கேட்கிறார், இப்படி சிலர் சாபத்தினால அந்த அச்சு மாறி பிறந்திருக்கிறார்கள் திருமால் போன்றவர்கள், அதை நீங்கள் காட்டி என்னுடைய கொள்கையை மறுக்க முடியாது. செப்பினாய் மாற வேறு சிலர் விதியாலே. சிலர் விதியாலேனா சிலருடைய சாபத்தினாலே இப்படி மாறியதாக நீ சொல்லுவது பொருந்தாது. அது எங்கோ நடக்கின்ற சில உதாரணங்கள். ஆனால் பொதுவான காரணம் என்ன? கண்மம். வினைதான் பொதுவான காரணம். உடம்பு மாறுவதற்கு கண்மால் வைப்புறும் யோனிக்கெல்லாம் மாறி வந்திடா. ஆக கண்மத்தின்படி பார்த்தால் இப்படியெல்லாம் அச்சு மாறி பிறத்தல் இல்லை என்று அவர் சொல்லுகிறார். அதற்கு இவர் ஆசிரியர் சொல்லுகிற விடை மறுப்பு, எப்படியானாலும் எப்படியானும் எந்த வகையிலே பார்த்தாலும், அது சாபமானாலும் சரி கண்மம் என்றாலும் சரி, எப்படியானும் செய்திக்கு இறை கரியாவன். அவரவர் செய்த செயல்களுக்கு இறைவன்தான் கரினன பொருள், சான்றாக சாட்சியாக இருந்து அறிந்து அவரவர் செயலுக்கு ஏற்ற பிறவியை கொடுக்கின்றான். இறை கரியாவான் என்றே முற்பட மொழிந்தேன். நான் முன்னாலே இப்படித்தானே சொல்லியிருக்கிறேன், முற்பட மொழிந்தேன். இறைவன்தான் அந்த வினைகளை அறிந்து கூட்டுவிக்கிறான். எல்லாம் முதல்வன்தன் விதியேயாகும், எல்லாம் இறைவனுடைய ஆணைப்படிதான் நிகழும். அடுத்த பாட்டுல அவ்வவ யோனிதோறும் அந்த 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 பிறவிதோறும் அவ்வவ உலகந்தோறும் அந்த அந்த உலகங்களிலே அந்த அந்த பிறவிகளிலே செவ்விதின் அறிந்து கண்மம் சேர்ந்திட. ஆக ஒரு பிறவியிலே செய்யப்பட்ட அந்த வினையானது இன்னொரு பிறவியிலே அறிந்து போய் சேர முடியாது. அதே போல ஓர் இடத்திலே செய்யப்பட்ட வினை, ஓர் இடத்திலே செய்யப்பட்ட வினை இன்னொரு இடத்திலே வந்து அறிந்து வந்து பயனை ஊட்டாது. செவ்விதின் அறிந்து கண்மம் சேர்ந்திடா. ஏனென்றால் கண்மம் ஜடம், கண்மம் சேர்ந்திடா. சீவன் சேரா, உயிர்களும் தாம் செய்த கண்மத்தை எடுத்துக்கொள்ள மாட்டா. இவ்வகை தம்மில் சேர்வும், இந்த இரண்டும் சேர்வது எப்படி? இவ்வகை தம்மில் சேர்வும் இறை செயல், இறைவன் செயலாலே தான் இவைகள் சேர்கின்றன உயிரும் வினையும். இறை செயலானால் செய்த எவ்வுருவும் கொடுத்த எந்த உருவத்தையும் வடிவத்தையும் தம் கண்மால் அவரவருடைய கண்மத்துக்கு ஏற்ப மாற்றுவன் இறைவன் என்று அச்சு மாறுதலை வலியுறுத்துகிறார். இறைவன் தான் மாற்றி கொடுக்கிறான். ஆக எந்த பிறப்பிலே இந்த உயிரை செலுத்தினால் பக்குவப்படும் என்பதை அறிந்து அந்தந்த பிறவிகளிலே செலுத்துகிறான் இறைவன். மாறி இவ்வுருவமெல்லாம் வருவது எங்கே நின்று? இப்படியெல்லாம் வெவ்வேறு உருவங்கள் வெவ்வேறு வடிவங்கள் வருவது எங்கே இருந்து என்றால் கூறிய சுக்குமத்து ஆம். சுக்கும சரீரம் இருக்கிறதே, அதுதான் பல்வேறு வடிவங்களாக மாறும். கூறிய சூக்குமத்து ஆம். ஒரே சூக்கும சரீரம்தான் வெவ்வேறு உடம்புகளாக மாறு. அதற்கு அந்த மாணவர் கேட்கிறார், உரு எனில் குறி ஒன்று. இங்கே சூக்கும சரீரம் ஒன்றுதானே, அது எப்படி பல உருவங்களை பல உருவங்களாக மாறுகிறது? ஒரு சூக்கும சரீரமே பிறவிதோறும் வெவ்வேறு உடம்புகளாக எப்படி மாற முடியும் என்று கேட்கிறார். உரு எனில் குறி ஒன்று எனில், அதற்கு ஒரு உதாரணம் காட்டுகிறார் ஆசிரியர். இப்போ ஒரே பொன், அந்த பொன் செய்பவனால் கழுத்து மாலையாக மாறுகிறது, சங்கிலியாக மாறுகிறது, ஒட்டியானமாக மாறுகிறது, வெவ்வேறு வடிவங்களை எடுக்கிறதே ஒரே பொன். அதே போலத்தான் சூக்கும சரீரம், அது மூலம், அது அடிப்படை, அது இறைவனால் பல வடிவங்களாக மாற்ற. வேறொரு குறியாம் ஆரம், ஆரம்னா மாலை, வீர சங்கிலியுமாகும். அந்த பொன்னாலாகிய அந்த மாலை சங்கிலியாக மாறுகிறது. தேருணி ஒருவனால் இச்செயலெல்லாம் சிவனால் ஆகும். தேருணி ஒருவனால் என்றால் அந்த பொன்னை பல வடிவங்களாக மாற்றுவது அந்த ஒருவன் யாரு? அந்த பொற்கொள்ளன். பொற்கொள்ளனாலே அவை பல அணிகலன்களாக மாறுகின்றன. ஒரே பொன் பல அணிகலன்களாக மாறுகின்றன. அதே போல இறைவனால் சிவனால் இந்த பல வடிவங்கள் கொடுக்கப்படுகின்றன. அப்படி அந்த சூக்கும சரீரத்திலிருந்து தூள சரீரங்கள் தோன்றுகிற போது எப்படி தோன்றும் என்றால், இப்போ காரணத்திலிருந்து காரியம் உண்டாதல் அதுதானே சூக்குமம் என்பது. சூக்கும சரீரம் காரணம், தூள சரீரங்கள் காரியம். அப்படி தோன்றுகிற போது இப்போ வித்து மரமாகிறது. வித்து என்பது காரணம், மரம் காரியம். அப்போது வித்து அழிகிறது, அந்த அழிவிலிருந்து மரம் என்ற காரியம் தோன்று. அதுபோல இந்த சூக்கும சரீரம் அழிந்து தூள சரீரம் தோன்றுமா என்ற ஒரு ஐயப்பாடு மாணவர். அப்படி தோன்றுமா? அந்த சூக்குமம், அதான் தொடக்கத்துல சூக்குமம் கெட்டு சூக்கும சரீரம் அழிந்து தூளம் தோன்றிடா. அந்த தூள சரீரம் அப்படி அந்த முறையிலே தோன்ற மாட்டார். சூக்கும சரீரம் கெட்டு தோன்ற, சூக்கும சரீரம் என்றைக்கும் மாறாமல் இருக்கும், என்றைக்கும் மாறாது. சூக்குமம் கெட்டு தூளம் தோன்றிடா. பிறகு இன்னொரு முறை, இது வித்து அழிந்து மரம் தோன்றுதல். இன்னொன்று, குழந்தை தாயினுடைய மகவு பிள்ளை தாயினுடைய வயிற்றிலே கிடக்கிறது, அது வெளிப்படுகிறது. அதுபோல அந்த நுண்ணுடம்பிலே சூக்கும சரீரத்திலே அந்த பரு உடம்பானது ஆக்கப்பட்டு கிடக்கிறதா, தாயினுடைய கருப்பையிலே குழந்தை கிடப்பதை போல சூக்கும சரீரத்திலேயே தூள சரீரம் அமைந்து கிடக்கிறதா, அது இரண்டாவது கேள்வி. அதை எப்படி சொல்லுகிறார், சூக்குமத்தின் அந்த சூக்கும சரீரத்திலே ஆக்கி ஓர் உடல் கிடப்பது இன்று. சூக்கும சரீரத்திலேயே தூள சரீரம் முன்னரே ஆக்கப்பட்டும் கிடக்கவில்லை, ஆக்கி ஓர் உடல் கிடப்பது இன்று. உடல் ஆக்கும் தன்மைக்கு எது பொருத்தமான உதாரணம் என்றால் சொல்லுகிறார். என்ன பொருத்தமான உதாரணம், இந்த மரத்தை வெட்டுகிறோம், அப்படி பாதியாக வெட்டினால் அந்த வெட்டப்பட்ட இடத்திலிருந்து இன்னொரு மரம் முளைக்கிறது அல்லவா, அதுபோல அதுபோல் அதுதான் உவமை. அந்த மரத்தை வேரோடு வெட்டினால் முளைக்காது. அப்படி இல்லாமல் ஓக்கிய சக்தி உண்டாய் உடல் தரும் காலமுற்று. சூக்கும சரீரத்திலே ஒரு ஆற்றல் இருக்கிறது. என்ன ஆற்றல்? வேண்டிய பல வடிவங்களாக மாறக்கூடிய ஆற்றல் சூக்கும சரீரத்திலே இயல்பாகவே அமைந்திருக்கிறது. அதான் சக்தினா அந்த ஆற்றல். ஓக்கிய சக்தி என்றால் ஓக்கியம்னா யோக்கியம்ங்கிற ஒரு யோக்கியதைன்னா என்ன அர்த்தம்? உனக்கு என்னையா யோக்கியதைன்னு என்ன அர்த்தம்? தகுதி, அந்த அர்த்தம் தான். ஓக்கிய சக்தி என்றால் தகுந்த பல்வேறு வடிவங்களாக மாறுவதற்கு தகுந்த தகுதியான சக்தி சூக்ம சரீரத்திலே அமைந்திருக்கிறது. சக்தி உண்டாய் உடல் தரும், அதுதான் தூல உடம்புகளை தருகிறது. காலம் உற்று, அது அந்தந்த காலத்தின் அந்த காலம் உற்றால் அந்த, நான் சொன்ன உதாரணம், நீக்கிட அந்த மரத்தை வெட்ட மரம் பின் வேறோர் நீள் மரம் நிகழ்த்துமாகும். மரத்தை வெட்டினால் அதிலிருந்து இன்னொரு மரம் கிளைப்பது போல சூக்கும சரீரத்திலிருந்து இன்னொரு தூள சரீரம் தோன்றும். ஆகவே விதிப்படி சூக்குமத்தே உரு வரும் வினையால். எனவே சூக்கும உடம்பிலிருந்துதான் தூள சரீரம் வரும் வினைக்கு ஏற்ப. விதிப்படி சூக்குமத்தே உரு வரும், பரு உடம்பு உண்டாகும் வினையா, அவரவர் வினைக்கு ஏற்ப. இங்கே உதித்திடா உருவமாக, இங்கே உதித்திடா உருவமாக உரு வரும் மரங்கள், அதாவது உருவம் உருவமாக பின்னாலே வருகின்ற மரங்கள் எங்கிருந்து வருகின்றன? விதையிலிருந்து. அந்த விதையிலே அந்த ஆற்றல் இல்லை என்றால், மரமாக வரக்கூடிய அந்த ஆற்றல் விதையிலே இல்லை என்றால் மரம் வர இயலாது. எனவே உதித்திடா உருவமாக உரு வரும் மரங்கள், வித்தில் கதித்து எழும். அந்த விதையிலே அந்த ஆற்றல் அடங்கி இருப்பதனாலே அந்த விதையிலிருந்து மரங்கள் கதித்து தோன்றுகின்றன, மேலே எழுகின்றன. பிறகு மரமும் வித்தும் களியும், மரமும் வித்தும் களியும். உடனே அந்த மாணவர் கேட்கிறார், விதையும் அழிகிறது, விதையிலிருந்து எழுகின்ற மரமும் பின்னாலே அழிகின்றது, அதுபோல சூக்கும சரீரமும் தூல சரீரமும் சேர்ந்து அழியுமோ? அந்த ஓமையை வைத்துக் கொண்டு கேட்கிறான். அந்த மரம் விதை என்ற ஓமையை ஆசிரியர் சொன்னார். எதற்கு? அந்த விதையிலே மரமாக வரக்கூடிய ஆற்றல் அடங்கி இருப்பதனாலே மரம் தோன்றுகிறது. எனவே விதை என்பது சூக்கும சரீரம் போல, மரம் என்பது தூல சரீரம் போல. அந்த ஓமையை வைத்துக் கொண்டு என்ன கேட்கிறார்? அப்படியானால் இரண்டும் அழிந்து போகுமா கடைசியில என்றால், அப்படி அன்று. அந்த சந்திரன் ஒரு நாளைக்கு ஒரு நாள் வளர்விரை ஒவ்வொரு கலையாக வளர்கிறது. பிறகு முழுமதியானது நாளுக்கு நாள் ஒவ்வொரு கலையாக தேய்ந்து தேய்ந்து கடைசியிலே ஒன்றுமில்லாமல் தேய்ந்து விடுகிறதா? ஒரு கலை மட்டும் எஞ்சி இருக்கும், ஒரு கலை மட்டும் இருக்கும். பிறகு அதிலிருந்து மறுபடி மேலும் கலைகள் வளரும். அதுபோல இந்த சூக்ம சரீரம் அடிப்படையான அந்த சரீரம் மட்டும் அழியாமல் இருக்கும். அதிலிருந்து வெவ்வேறு உடம்புகள் அந்த சந்திர கலைகளைப் போல வளரும் என்பது கடைசி வரியிலே. மதிக்கு எழு கலைகள் போல வருவது போவது ஆகும். ஆதலால் தூலமாம் உருவினுக்கு சூக்குமம் முதல். தூள சரீரத்துக்கு சூக்குமந்தான் அடிப்படை. தூலமாம் உருவினுக்கு சூக்கும சரீரம் முதல். எனவே சூக்கும சரீரம் அடிப்படையானது. அதற்கு மூலம் எது? எதற்கு சூக்கும சரீரத்துக்கு எது முதல்? அதற்கு மூலம் மான். மான் என்றால் என்ன? மான் என்றால் பிரகிருதி மாயை, பிரகிருதி மாயை. சூக்கும சரீரத்துக்கு முதல் பிரகிருதியிலிருந்து சூக்கும சரீரம் வருகிறது. அதற்கு மூலம், அதற்கு மூலம்னா எதற்கு? அந்த மான் என்று சொல்லப்படுகிற பிரகிருதிக்கு எது மூலம்? அதற்கு மூலம் மோகினி. அதற்கு மூலம் மோகினி. மோகினி என்பது அசுத்த மாயை. எனவே அசுத்த மாயினுடைய காரியம்தான் பிரகிருதி மாயை. அதன் முதல் அதற்கு முதல் என்ன? அதாவது இப்ப அந்த மோகினியாகி அசுத்த மாயைக்கு எது முதல்? மேலதாம் விந்து, அதற்கு மேலாக விரிந்திருக்கிற சுத்த மாயை. மேலதாம் விந்து, அதற்கு அதற்கும் மேல சுத்த மாயைக்கு மேல என்ன இருக்கு? இப்படி கேட்டுக்கொண்டே போனால் அதற்கு மேலே இருப்பது ஆமா சக்தி சிவம். அதற்கு மேல கேட்டுறாதீங்க. ஆக முடிவான மூலம் சிவம் சக்தி. சக்தி தான் மறைத்தல், மறைப்பு ஆற்றல், திரோதான சக்தி. அதுதான் சுத்த மாயையையும் அசுத்த மாயையையும் பிரகிருதி மாயையையும் செயல்படுத்தி இந்த பல்வேறு உடம்புகளை நமக்கு, உயிர்களாகிய நமக்கு தருகின்றது. அப்புறம் என்ன கடைசியில? சக்தி சிவம் இவை இவை மிசையாம். மிசையாம் என்ன பொருள்? மிசைனா மேல் அர்த்தம். சக்தி சிவம் தான் இவற்றுக்கெல்லாம் மேலாக இருப்பது. எல்லாம் சால இன்றாகும், இவையெல்லாம் நீங்கிவிடும். இவையெல்லாம் இந்த மூன்று வகையான மாயைகளும் அவற்றின் காரியங்களும் உடம்புகளும் எல்லாமே நீங்கிவிடும். எப்போது? எல்லாம் சால இன்றாகும், ஆன்மா சிவத்தினை சார்ந்த போது. எனவே சிவத்தை சாராத போது இவையெல்லாம். கடைசி அடுத்த பாட்டுல அரண் விதி, அரண் விதி அருளது என்றே அறைந்தனன். முன்னாலேயே சொல்லியிருக்கிறேன். என்ன அரண் விதி? இறைவனுடைய ஆணை, இறைவனுடைய செயல்களெல்லாம் அருளது, அவனுடைய அருளாலே அருளாலே நிகழ்கின்றன. அரண் விதி அருளது என்றே அறைந்தனன். அதுவும் என்ன செய்கிறது? முன்னே தரை நரகு அருந்துறக்கம் மூன்று இடங்கள், தரை நில உலகம், நரகலோகம் துறக்கம் சொர்க்கலோகம் என்ற மூன்று இடங்களிலே தனு கரணாதி எல்லாம் வருவதும் செய்து அங்கே உள்ள உயிர்களுக்கு உடம்பு கருவிகள் முதலியவற்றையெல்லாம் கொடுக்கிறது இறைவனுடைய அந்த அருளாகிய சக்தி. தனு கரணாதி எல்லாம் வருவதும் செய்து அனாதி மலங்கள் இம்மருந்தால் தீர்த்து. அனாதி மலங்கள் இம்மருந்தால் தீர்த்து. எம்மருந்தால் எம்மருந்தால் இங்க பாட்டில் அதுக்கு முன்னால் என்ன சொல்லியிருக்கிற? தனுகரணங்கள், தனுகரணங்கள் தான் மருந்துங்கிற. தனுகரணங்களாகிய இவைதான் மருந்து. இம்மருந்தால் தீர்த்து பரகதி அதுவும் தந்து மேலான அந்த வீட்டு நிலையை உயிர்களுக்கு வழங்கி பரகதி அதுவும் தந்து பாத பங்கயமும் சூட்டும். அந்த மலம் தீர்ந்த ஆன்மாவுக்கு இறைவனுடைய திருவடி தாமரைகளை சூட்டும், தலைமீது சூட்டும். உடனே ஒரு மாணவர் ஒரு ஐயப்பாடு எழுப்புகிறார். இந்த தனுகரணம் முதலியவைதான் மருந்து என்று சொன்னீர்கள். மலங்களை தீர்ப்பதற்கு தனுகரணங்களே மருந்து என்றீர்கள். தனுகரணமும் மலம்தானே, மலத்தை மலத்தால் நீக்க முடியுமா என்று மாணவர் கேட்கிறார். தனுகரணங்களாகிய அழுக்கை கொண்டு இந்த மும்மலங்களாகிய அழுக்கை நீக்க முடியுமா? அதற்கு விடை கூறுகிறார். எழும் உடல் கரணமாதி இவை மலம், உடம்பு கருவிகள் இவையெல்லாம் என்ன? மாயை என்ற மலத்திலிருந்து வந்தவை, மாயையினுடைய காரியங்கள் தான் இவை மலம். உண்மைதான். மலம் மலத்தால் கழுவுவன் என்று சொன்ன காரணம் என்ன? இது மாணவருடைய கேள்வி. மலம் மலத்தால் கழுவுவன் என்று சொன்ன காரணம் என்ன என்று நீ கேட்டால் விடை சொல்லுகிறார் ஆசிரியர். ஆடையில் உள்ள அழுக்கை நீக்குவதற்கு வேறு அழுக்கை சேர்க்கிறோம் அல்லவா? ஆடையில் உள்ள ஓர் அழுக்கை நீக்குவதற்கு சோப்பு என்ற அழுக்கை சேர்க்கவில்லையா? கடைசியில ரெண்டு அழுக்கையும் நீக்கவில்லையா? ஓர் அழுக்கை நீக்க இன்னொரு அழுக்கை சேர்த்து கடைசியில தண்ணீரிலே இரண்டு அழுக்குகளையும் போக்கிவிடுது. அதுபோலத்தான் இறைவன் செய்கிறான். முல்லை முள்ளால் எடுப்பது போல செழு நவை அறுவை. அறுவைனா ஆடை. ஏன் அந்த பேரு ஆடைக்கு? ஆமா, அறுத்து அந்த துணியை நெய்து அறுப்பதனால அறுவை ஆடை. செழு அறுவை, செழுமையான புதிய ஆடை, புத்தாடை. நவைனா அதிலே உள்ள அழுக்கு. நவை, நவை என்றால் அழுக்கு, குற்றம். அந்த எனவே நவை என்ற சொல்லை பின்னாலே போட்டுக் கொள்ள வேண்டும். செழும் அறுவையில் உள்ள நவையை, குற்றத்தை, அழுக்கை. அந்த காலத்துல சோப்பு கிடையாது இல்லையா? ஐயர் என்ன சொல்லுகிறார்? சாணி, உவர் மண், உவர் மண் இவற்றை சேர்த்து ஆடையில் உள்ள அழுக்கை நீக்குவார்கள். சாணி, உவர் இந்த இரண்டையும் செறிவித்து சேர்த்து, சாணி உவர் செறிவித்து அழுக்கை முழுவதும் கழிப்பன். அதுபோல மாயை கொடு, மாயை என்ற அழுக்கை கொண்டு மலம் ஒழிப்பன். ஆணவ மலத்தை நீக்குவான் முன்னோன் என்று சொல்லி அடுத்து இப்போ கடைசியில அந்த மாயை என்பது என்ன என்பதற்கு விளக்கம் கொடுக்கிறார். ஒரு பாட்டிலே மாயையினுடைய இலக்கணங்களை எல்லாம் தொகுத்து தருகிறார். அது மாயை எப்படிப்பட்டது? நித்தமாய், நித்தமாய் அருவாய், ஏக நிலையதாய், உலகத்திற்கோர் வித்துமாய், அசித்தாய், எங்கும் வியாபியாய், விமலனுக்கோர் சக்தியாய், புவன போகம் தனு கரணமும் உயிர்க்காய் வைத்ததோர் மலமாய், மாயை மயக்கமும் செய்யும் அன்றே. என்ன அருமையான பாட்டு! மாயையை பற்றிய சைவ சித்தாந்தம் மாயை பற்றி என்ன சொல்லுகிறது என்றால் இந்த ஒரு பாட்டே போதும். எல்லா இலக்கணங்களும் இதில் அடங்கிவிட்டது. மாயை, மாயா என்ற வடமொழி சொல்லுக்கு என்ன பொருள் என்றால், மா, மா என்றால் ஒடுங்குதல், யா என்றால் வருதல், ஒடுங்குதல் வருதல், மான ஒடுங்குதல். எனவே எல்லா பொருள்களும் ஒடுங்குவதற்கும் தோன்றுவதற்கும் இடமாக இருப்பது எதுவோ அது மாயை. எல்லா பொருள்களும் சென்று ஒடுங்குவதற்கும் தோன்றுவதற்கும் இடமாக இருக்கும். நித்தமாய், நித்தமாய் என்றும் உள்ளது. மாயை என்பது என்றும் உள்ள பொருள். நித்தமாய் அருவாய் புலப்படாதது, அருவப்பொருள். மாயை என்பது புலப்படாதது. புலப்படுகிற மாயைக்கு என்ன பெயர்? காரியமாய். உலகம், உடம்பு இவையெல்லாம் காரியமாயை, புலப்படுகிறது. ஆனால் காரணமாயை புலப்படாது. அருவாய் ஏக நிலையதாய், ஏக நிலையதாய் ஒரே பொருள்தான். மாயை என்பது ஒன்றே, பல இல்லை. மூன்று மாயைகளை சொன்னாலும் உண்மையிலே மாயை என்பது ஒன்றுதான். ஏக நிலையதாய் உலகத்திற்கு ஓர் வித்துமாய். ஆக உலகம் தோன்றுவதற்கு மாயை ஒரு விதை போல அமைந்திருக்கிறது. விதை மூலப்பொருளாக இருக்கிறது உலகம். வித்துமாய் உலகத்திற்கோர் வித்துமாய். அசித்தாய் அறிவற்றது. மாயை என்பது அறிவற்றது. அசித்தாய் எங்கும் வியாபியாய், எல்லா இடத்திலும் அது நிறைந்திருக்கிறது. ஆமா, இங்கே ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள். சைவ சித்தாந்தம் எத்தனை பொருளை கொள்ளுகிறது? அந்த மூன்று பொருள்களும் எங்கும் நிறைந்திருப்பவை. இறைவன், உயிர்கள், அந்த உயிர்களை பற்றி உள்ள ஆணவம், கண்மம், மாயை, அனைத்து பொருள்களும் எல்லா இடத்திலும் நிறைந்து நிற்கின்ற வியாபக பொருள்கள். அப்படியானால் எப்படி இவை நிற்கும் என்றால், இறைவன்தான் அதிசூக்மமான பொருள், ஏனைய பொருள்கள், கடவுள்தான் பெரிய பொருள், கடவுள் பெரும்பொருள். கடவுளுக்கு அடுத்தபடியாக பெரிய பொருள் எது என்றால் உயிர்கள். கடவுளுக்கு அடுத்தபடியாக பெரிய பொருளாக இருப்பவை உயிர்கள். எனவே இறைவனைப் போல உயிர்களும் வியாபகம், ஆனால் இறைவனிடத்திலே அடங்கியிருக்கிற வியாபகம், அடங்கிய வியாபகம், கடவுளிடத்திலே அடங்கியிருக்கின்ற வியாபகப் பொருள்கள். அதற்கு என்ன ஓமை சொல்லுவார்கள்? கடல், கடல் வெளியிருக்கிறதல்லவா ஸ்பேஸ், கடல் என்ற இடத்திலே, இடம்தான் கடவுள், கடல் என்ற இடம், அதிலே நிறைந்திருப்பது நீர். அதுபோல இறைவனிடத்திலே நிறைந்திருப்பவை உயிர்கள், நீர் போல. அந்த ஓமை மறக்கக்கூடாது. கடல், அந்த கடலிலே நிறைந்திருக்கிற நீர். அதுபோல இறைவன், இறைவனிடத்திலே அடங்கியிருக்கின்ற உயிர்கள். பிறகு எனவே நாம் ஒவ்வொருவரும் எங்கும் நிறைந்திருக்கிறோம், நாம் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறோம், அதுதான் உண்மை. ஆனால் அந்த நிலை இப்போது நமக்கு விளங்கவில்லை. நம்முடைய இயற்கையான நிலை எங்கும் நிறைந்திருப்பது. பிறகு கடவுள், உயிர்கள், இந்த உயிர்களை பற்றியுள்ள ஆணவ மலம், மாயை என்ற மலம், இவையெல்லாம் எப்படிப்பட்டவை என்றால் அந்த கடல் நீரிலே பரவியிருக்கின்ற உப்பு போன்றவை. கடல் நீரிலே பறந்திருக்கிற உப்பு, உப்பு இல்லாத இடம் எங்கேயாவது இருக்கா? கடல் நீரிலே கொஞ்சம் இனிப்பான நீர் எங்கேயாவது இருக்கு, கிடைக்குமா? கடலிலே எங்கு போனாலும் அந்த உப்பு நீர் தான். ஒரு பாட்டு கூட இருக்கு ஆங்கில பாட்டு, வாட்டர் வாட்டர் எவ்வரிவர் பட் நோ வாட்டர் டு ட்ரிங்க், நோ வாட்டர். அதுபோல கடல், கடல் நீர், அந்த நீரிலே கலந்திருக்கிற, நீக்கமில்லாமல் கலந்திருக்கிற உப்பு. அதுபோல உயிர்களிடத்திலே அந்த மலமாகிய ஆணவம் பற்றி இருக்கிறது. அதையும் கவனியுங்கள், அந்த உப்பானது நீரை பற்றி இருக்கிறதே தவிர அந்த கடல் என்ற இடத்தை பற்ற முடியாது. அந்த இடம் ரொம்ப சூக்குமமானது இல்லையா, இடத்தை பிடிக்க முடியாது அந்த உப்பினால். அந்த உப்பானது தன்னை போன்ற பருப்பொருளாகிய நீரைத்தான் பற்ற முடியுமே தவிர சூக்குமமாகிய கடல் இடத்தை அதனாலே பற்ற முடியாது. ஆனால் அந்த உப்பு இருப்பது கடலிலே தான். அதுபோல எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இடமாக இருப்பவன் இறைவன், மலத்திற்கும் அவன் தான் இடமாக இருக்கிறான். ஆனால் அந்த மலங்களால் அவன் பற்றப்படாதவன், அதனால்தான் நின்மலன் என்று அவனை அழைக்கிறோம், எதனாலும் பற்று அற்றான் என்கிறோம். எனவே இந்த உவமை கடல், நீர், உப்பு போல இறைவன், உயிர்கள், மலங்கள். எனவே மலங்கள் உயிர்களிடத்திலே பற்றியிருக்கின்றன, அந்த உயிர்கள் இறைவனிடத்திலே அடங்கியிருக்கின்றன. அந்த முறையிலே இந்த மாயை எங்கும் வியாபியாய் விமலனுக்கோர் சக்தியாய், விமலனுக்கோர் சக்தியாய். விமலனுக்கு ஏற்கனவே ஒரு சக்தி இருக்கிறது, அது போதாது என்று இந்த சக்தி. அந்த சக்தி என்ன? அது எப்படிப்பட்ட சக்தி? அது அறிவு, அறிவு உடைய சக்தி, அது அறிவாற்றல், ஞான சக்தி. ஆனால் இந்த சக்தி எப்படிப்பட்ட சக்தி? இது ஜடசக்தி, சடம், அறிவற்ற சக்தி. இந்த மாயை என்ற சக்தியை கொண்டுதான் இறைவன் உலகங்களை எல்லாம் உண்டாக்குகிறான். இந்த சக்திக்கு என்ன பெயர்? பரிக்கிரக சக்தி. தமிழிலே சொன்னால் வைப்பு ஆற்றல். வைப்பு ஆற்றல் என்றால், இப்ப வைப்பு நிதினு வைக்கிறோம் பேங்க்ல, வைப்பு நிதி நாம் நினைத்த போது எடுக்கலாம், பயன்படுத்தலாம், போடலாம். அதுபோல இறைவன் நினைக்கிற போது அந்த இந்த ஆற்றலை கொண்டு உலகத்தை உண்டாக்குவான். நினைக்கிற போது அவனுக்கு பயன்படுகிற சக்தி, உலகத்தை உண்டாக்குவதற்கு இறைவன் பயன்படுத்துகிற சக்தி. இந்த பேனா பையில வைத்திருக்கிறோம், நினைத்த போது எடுத்து பயன்படுத்தலாம், பயன்படுத்தாத போது பைக்குள்ள வைத்துக் கொள்ளலாம். அதுபோல மாயை அவனிடத்திலே எப்போதும் அடங்கி இருப்பது. அதை அவன் நினைத்த போது பயன்படுத்தி உலகங்களை உண்டாக்குவான். எனவே வைப்பு ஆற்றல் என்ற பெயர் உடையது. இது ஜடசக்தி. விமலனுக்கோர் சக்தியாய் புவன போகம் தனு கரணமும் இந்த நான்கையும் தருகிறது. புவன போகம் தனு கரணமும் உயிர்களுக்காய் வைத்ததோரு மலமாய் மாயை மயக்கமும் செய்யும். மயக்கம் செய்யும் என்று சொல்லவில்லையே, மயக்கமும் செய்யும். அந்த உண்மைக்கு நாளைக்கு தான் விளக்கம் சொல்லுவேன். இப்ப நேரம் ஆயிடுச்சு.